நம்மில் பலரும் துன்பங்கள் ஏன் வருகின்றன என்ற கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்மைகள் பல செய்திருக்கின்றேன், அதற்கெல்லாம் எனக்கு கூலி கிடையாது. நான் தவறுகள் செய்திருக்கின்றேன். உலகத்தில் யார்தான் தவறு செய்யவில்லை? அவ்வளவுகளும் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? யார் துன்பங்களால் அதிகமாக பிடிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, பெரும்பாலான மக்கள், அவர்களிடமிருந்து இந்த கேள்வி வருகின்றது. எனக்கு ஏன் இந்த நிலை, எனக்கு ஏன் இந்த நிலை? நன்மைகளும் அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள், அப்பொழுது அவர்கள் கேட்கவில்லை எனக்கு ஏன் இந்த நன்மை கிடைத்தது என்று கேட்கவில்லை. அந்த நன்மைகளை தவறான பாதையில் செலவு செய்துவிட்டு அவர்களுக்கு கிடைத்த அழகானவற்றையெல்லாம் அநியாயமாக தன்னுடைய கேளிக்கைகளுக்கும் உல்லாசங்களுக்கும் உபயோகப்படுத்திவிட்டு அந்த கேளிக்கைகளிலும் உல்லாசங்களிலும் ஆடம்பரங்களிலும் அவர்கள் தாங்கள் மதிமயங்கிய நிலையில் பல தீமைகளை சம்பாதித்த நிலையில் அதனை கவனிக்காமலேயே பரமகமாக இருந்துவிட்டு அதிலிருந்து நான் கூலி கிடைக்கப்படும் பொழுது எனக்கு ஏன் இந்த நிலை என்று கேட்கின்றார். ஒவ்வொருவரும் அறிய வேண்டும், நமக்கு துன்பங்கள் ஏற்படுவது ஒரு சோதனை என்ற அளவுக்கு நாம் நம்முடைய எண்ணங்களில் கவனமாக இருக்கின்றோம் என்பதை நமக்கு அறிவிக்க வேண்டி ஏற்படக்கூடிய ஒரு சோதனை காலம். இன்னும் நாம் வேதனைக்குள் ஆகவில்லை. வேதனையின் முணக்கங்களில் ஆகும் பொழுது நாம் நம்மை இறந்து விடுவோம். இறந்துவிட்டால் என்ன என்ற அந்த நிலையும் ஏற்பட்டுவிடும். ஆனால் இப்பொழுது நாம் வாழ வேண்டும், துன்பங்கள் நமக்கு இருக்கும் நிலையில் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். அப்படியானால் இந்த துன்பங்களை விட இன்பங்களில் சுகங்களில் நான் அதிகமாக இருக்கின்றேன். இன்னும் சுகங்கள் அதிகமாக இருக்கின்றன இந்த இரண்டுக்கும் இடையே, துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் அழகான சுகமான எண்ணங்களுக்கும், இன்னும் எனக்கு வாழ்க்கை இருக்கின்றது என்ற அந்த நம்பிக்கைக்கும் இடையே நம்பிக்கையும் சுகமான என்னுடைய உடலின் தன்மையும் உள்ளத்தின் தன்மையும் இன்னும் என்னுடைய தீமைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதை விட அதிகமாக இருக்கின்றது. ஆக நான் வாழ விரும்புகின்றேன். துன்பங்கள் அதிகமாகிவிட்டால், வேதனை அதிகமாகிவிட்டால் நன்மையின் நிலை குறையும் பொழுது நான் வாட மாட்டேன், வாட விரும்பவில்லை, என்னை முடித்திடுங்கள் என்று கூட கூறுவார். ஒவ்வொருவரும் இப்பொழுது வாட விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் ஒரு நல்ல வழி கிடைக்குமா என்ற அந்த பாதையின் மீது நான் இருக்கின்றோம். இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு நேர் வழி வந்திருக்கின்றது, அதனை நினைவூட்டக்கூடிய நடுபிரதேசமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தெளிவான உள்ளத்தின் பாதை இப்பொழுதும் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. எனவே உங்களில் எவரும் அதனை மறந்த நிலையில் கேடுகளை அதிகமாக நினைத்துக் கொண்டிருப்பதை தவிர்த்து கேடுகளிலிருந்து நீங்கள் விலகி விடுபட்டு விடுதலை அடைந்து நடநிலைக்கு வர வேண்டும் என்று இறைவன் உங்களிடம் இன்னமும் உங்களை உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய பேச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் இறைவனை நினைவு கூறுவது எப்படி என்றால், எனக்கு துன்பங்கள் வரும் பொழுது நான் இறைவனை நினைவு கூறுகின்றேன். அந்த இறைவனை நினைவு கூறுவது ஆரம்ப நிலையின் பொழுதே, நான் அதை நினைவு கூறும் பொழுது, இறைவனை நினைவு கூறும் பொழுது என்னுடைய துன்பங்கள் எனக்கு தடையெடுக்காமலேயே அது என்னை விட்டு நீங்கி விடுகின்றது. ஆனால் நானோ இந்த துன்பம் சாதாரணமானதுதான், எல்லோருக்கும் வரக்கூடியதுதான், அது போய்விடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஏன் வந்தது என்று தெரியாமல் போய்விடும் என்று எண்ணும் பொழுது பலகீனமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. காரணம் தெரிந்து திருத்திக் கொண்டால் நிச்சயமாக எனக்கு வரக்கூடிய ஒரு நல்லது நான் இழந்ததை விட மேலானதாக இருக்கும். இறைவனிடம் நாம் திரும்பும் பொழுது இறைவன் படைப்பாளன் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் திரும்புகின்றோம். அவனுக்கு பெயர் படைப்பாளன், நமக்காக படைப்பவன், புதிதாக படைப்பவன். யார் ஒருவன் தன்னுடைய படைப்பையே காத்திருக்கின்றானோ அவன் இறைவனாக இருக்க முடியாது. அவன் படைப்பில் ஒவ்வொன்றும் புதிய படைப்பு. நேற்றிருக்கக்கூடிய படைப்பு வேறு, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய படைப்பு வேறு. துக்கத்திற்கு பிறகு இரவுக்கு பிறகு பகல், பகலுக்கு பிறகு இரவு, மாற்றமாகி கொண்டு வருகின்றது. ஒரே விதமான இரவு கிடையாது, ஒரே விதமான பகல் கிடையாது. ஒரு மேகத்தை பார்த்தாலும் சரி, மேகக்கூட்டங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன தவிர ஒரே மாதிரியான மேகத்தை பார்க்க முடியாது. உயிரோட்டம் உள்ளது ஒவ்வொன்றுமே மாறக்கூடியதாக இருக்கின்றது. உயிரோட்டத்தை இழக்கும் பொழுதும் அதனுடைய தோற்றம் பரிதாபமாக மாறுகின்றது. உயிரோட்டம் பெருகும் பொழுது அவ்வளவு வனப்பிழைவாக மாறுகிறது. எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை நிகழும். உங்களுடைய அறிவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும். துயரங்களோடு முடிவுக்கு வரும். துயரங்கள் இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் தான் திருப்தி பிடிக்கின்றன. நமக்கு நல்ல வாழ்க்கை உண்டு, நல்ல வாழ்க்கை பிறக்கும், நல்ல வாழ்க்கை நமக்கும் விடியும் என்று. அதே நேரம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவனத்தை போக்குகளில் எந்த அளவுக்கு நாம் கவனமாக இருக்கின்றோம் என்பதை தெளிவாக நாம் உணர வேண்டும். எவையெல்லாம் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன, எவையெல்லாம் எனக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நான் பார்க்க வேண்டும். உள்ளத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. உங்களுடைய படிப்பறிவிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை சீரடைய ஆரம்பிக்கிறது. படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு போக வேண்டும். படிப்பது என்பது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அது தெய்வகுணம் என்று சொல்வார்கள். எந்த பிள்ளைக்கும் படிப்பு கிடையாது, பிடிக்காது. கட்டாயப்படுத்தி அவர்களை படிக்க வைக்கின்றோம். ஏனென்றால் சம்பாதிக்க வேண்டும். நாளைக்கு வளர்ந்த பிறகு சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிக்கவில்லை என்றால் உணவு கிடையாது. தரிசனம் தலைவிட்டாலும் கஷ்டங்களில் ஆகிடுவோம் என்று நாம் வரையறுத்துக் கொண்டிருக்கின்றோம், நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். பணம் சம்பாதித்து விட்டால் எனக்கு பொருள்களை தரும் என்று. சென்னை மூழ்கும் பொழுது அவ்வளவு பணக்காரர்களும் பொருள்களை எல்லாம் இழந்துவிட்டு மூழ்கொண்டிருக்கும் நிலையில் உணவை கேட்கின்றார்கள், பணத்தை கேட்கவில்லை. பிச்சைக்காரனும் ஏழையும் நடுத்தர மக்களும் பணக்காரர்களும் ஒரே மாதிரியாக உணவு வேண்டும், உணவு வேண்டும் என்று கேட்டார்கள். படிப்பு வேண்டும், ஆற்றல் வேண்டும், நான் அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும், மோட்டர் போட்டு நீரை இறக்க முடியும், மோட்டர் போட்டு நீரை நிரப்பிக் கொள்ள முடியும், வானங்கள் குறித்து விட்டாலும் எனக்கு அறிவு இருக்கின்றது, பூமியிலிருந்து நான் நிரப்பிக் கொள்வேன், வயல்வெளிகளுக்கும் என்னுடைய குடிதண்ணீருக்கும் என்னுடைய உபயோகங்களுக்கும் என்று கூறக்கூடிய இந்த மக்கள் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அவர்களுடைய தரைவழி பாதை மூடப்பட்டு விட்டது, ரயில் பாதை மூடப்பட்டு விட்டது, மேம்பால பாதைகள் மூடப்பட்டு விட்டன, இன்னும் ஏர்வேஸ் மூடப்பட்டு விட்டது, அவளுடைய தொலைபேசியெல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது. யாரோரும் வீட்டு குடும்பத்தில் குடும்பமாக இல்லை, ஒவ்வொருவரும் தனித்தனியாக தெரிஞ்சுவிட்டனர். சிலர் காணாமலாகிவிட்டார்கள். எத்தனை பேர் இறந்தார்கள் தெரியாது. நம்முடைய படிப்புக்கு வந்த கேடு யார் நிகழ்த்தவன் இப்பொழுது? இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தியுங்கள், பிரார்த்தியுங்கள் என்று உலகம் பூராவும் ஒவ்வொரு இடத்திலும் யாரெல்லாம் தமிழர் வசிக்கின்றார்களோ, யாருக்கு இந்த சென்னை பற்றி தெரியுமோ அவ்வளோ பேரும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார்கள். பணம் இல்லை, அரசாங்கங்களை நம்பவில்லை, மனிதர்களை நம்பவில்லை, பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று. யார் கற்றுக்கொடுத்தது? இப்பொழுது பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று. நீங்கள் மேகத்தை பார்த்த பொழுது முதன்முறையாக தூரல் விடும் பொழுது இது நமக்கு மழை தரும் மேகம்தான் என்று எண்ணினீர்கள். அவிதமாக அல்ல, இது துன்பத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள், நான்காவது நாள் சென்னை இருந்து விட்டது. 3 மணி மதியம், 2 மணி வீட்டுக்குள் அவ்வளவு இருக்கு. இன்னும் மழை பெய்ய இருக்கின்றது, இன்னும் கடினமாக ஆக இருக்கின்றது. மேகத்தை பக்கம் தெரிகின்றது, மேகம் முழுமையும் கீழே இறங்கிவிட்டது. எவ்வளவு கருப்பான மேகங்களை மேலே பார்ப்போம், ஆசையாக இருக்கும் அந்த மேகத்தில் இருந்தால் என்ன என்று. அந்த மேகம் இறங்கிவிட்டது, இருந்திறந்து விட்டது, மின்சாரம் இல்லை. இரவு போன்ற காட்சி இருக்கின்றது. இரவு நேர்ச்சியாவது கொஞ்சம் கொஞ்சம் மின்சாரம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், அந்த வெளிச்சம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதற்கு மேல் ஆனால் என்ன என்ற பயம் வர ஆரம்பித்தது. வேண்டாமே, இதற்குமே இருக்க வேண்டாமே என்று. இருட்டை பார்த்தால் பயமாக இருக்கும், மழையை பார்த்து கூட பயம் இல்லை, அவ்வளவு இருட்டு. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது வேண்டாம், சுகமாகட்டும், இது தேவையில்லை என்று உள்ளத்தில் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்படுகின்றது. அதனை நம்புங்கள். இறைவனுடைய வாக்கு, வேறு யாராலும் அந்த வார்த்தையை கூற முடியாது. இப்பொழுதாவது நான் ஒருவன்தான் உங்களுடைய அரசன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அரசாங்கங்கள் ஸ்தம்பித்து விட்டன. உங்களுடைய படிப்பறிவு, கல்வி அறிவு, உங்களுடைய அவ்வளவு பெருமையும் ஸ்தம்பித்து விட்டது. உங்களுடைய பொருளாதாரம் கிடையாது, அருளாதாரமாக இருக்கக்கூடிய உணவு மட்டும்தான் உங்களுடைய தேவை என்பதை நீங்கள் உணர வேண்டி மாபெரும் சாதனையை இறைவன் எதிர்த்து காட்டியிருக்கின்றான். ஆனால் இப்படி மறந்து விட்டார்கள். திரும்பவும் பொருள் பக்கம் சென்று விட்டார்கள். வீட்டை காலியாகி விட்டது. வீட்டை சுத்தப்படுத்தி விட்டு திரும்பவும் அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு மேல் ஒரு அச்சாட்சியை காட்ட முடியாது. இனி அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் அல்லது அவருடைய பாதையில் திரும்பிவிட வேண்டும். எத்தனை பேர் திரும்பி விட்டார்கள் நமக்கு தெரியாது. எத்தனை பேர் திரும்பி இருக்கின்றார்கள் நமக்கு தெரியாது. இருந்தினும் ஒரு மாபெரும் அச்சாட்சி இறைவன் வந்து நிகழ்ந்து விட்டது. வானங்களிலிருந்து மழையை நிறுத்தியது நீங்கள் இல்லை, மழையை கொட்டியது நீங்கள் இல்லை, பூமியில் உங்களை மூழ்கடிக்கக்கூடிய வெள்ளத்தை கொண்டு வந்தது நீங்கள் இல்லை, பின்னர் அதனை வடித்ததும் நீங்கள் இல்லை, நீங்கள் நீரை சேகரிப்பவர்களும் இல்லை, நீங்கள் நீரை விநியோகம் செய்வதும் இல்லை. என்ன உங்களிடம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். தரித்திரம் பிடித்த என்னுடைய பெருமையை தவிர, படித்து விட்டேன் சம்பாதித்து விட்டேன் என்ற அந்த பெருமையை தவிர நம்மிடம் என்ன இருக்கின்றது? இப்பொழுது நாம் அறிய வேண்டும். நாம் இந்த மூழ்குதலை பற்றி கவலைப்பட வேண்டாம். துன்பங்களில் மூழ்கி இருக்கின்றேன், இந்த மூழ்குதல் அதைவிட மோசமானது. மனம் என்ற ஒன்றும் பொருள் அடிப்படையில் ஒன்றும், உடல் வேறு பொருள், உடல் கை கால்கள் வலிக்கின்றன, மனம் வலிக்கின்றது. இந்த இடத்தில் எது மோசமானது என்று கேட்டால் மனவேதனை மோசமானது. கடல் போன்று தண்ணீர் தேங்கி ஒரு நகரமே மூழ்கடிக்கப்படுகின்றது. இங்கு நான் கவலையில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எது பெரியது என்று கேட்டால் நிச்சயமாக என்னுடைய கவலை நான் மூழ்கியிருக்கின்றேனே, அதைவிட பெரிதாக இருக்கின்றது. இந்த கவலையில் மூழ்குவதை நான் தாங்க முடியாமல் கடலுக்குள் சென்று நான் என்னை மூழ்கடித்துக் கொண்டு தற்கொலையும் செய்து கொள்கின்றேன். அவ்வளோ பெரிய தண்ணீர், அதை பற்றி கவலை இல்லை. இந்த கவலையானது அதைவிட அதிகம். துன்பக் கடலில் நீங்கள் மூழ்கிவிடாதீர்கள், இன்பக் கடலிலும் மூழ்கிவிடாதீர்கள். நடுத்தரமான நிலையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்பக் கடலில் நான் மூழ்குவது, அவ்வளவு சுகத்தையும் நான் சம்பாதித்தேன் என்ற பெருமையில் நான் மூழ்கிவிட்டேன். இன்பக் கடலில் அந்த பெருமை கொள்பவர்களை வானங்களும் பூமியும் ஏற்றுக்கொள்ளாது. ஒவ்வொருவர் மனிதர்களுக்கும் உள்ளே பெருமை இருக்கின்றது. அந்த பெருமையில் அவர்கள் கால் அளவு தண்ணீரிலும் இருக்கலாம், இடுப்பளவு தண்ணீருக்கும் வந்திருக்கலாம், அல்லது நெஞ்சளவு தண்ணீருக்கும் இருக்கலாம். இன்னும் மூழ்கவில்லை, கருத்தளவில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் பெருமையை பெற்று இந்த பெருமையிலிருந்து நான் விலகாத வரையில் என் இறைவன் என்னோடு இல்லை. ஒரு காலளவு தண்ணீர் அந்த சுகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் சம்பாதித்தேன் என்று கூறுகின்றேன். நீங்கள் சம்பாதித்தது என்றால் உங்களுக்கு நிரப்பமாக சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதுதானே, ஏன் அரைகுறையாக? தரித்திரம் வந்துடுமோ என்று பயத்தோடு என் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் தான் சம்பாதிக்கின்றேன் என்று இருக்கும் பொழுது, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கும் பொழுது அதிகமாக சம்பாதிக்க வேண்டியதுதானே, ஏன் பயம் வந்தது? நான் தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கேன் என்று கூறும் பொழுது நாளைய வாழ்க்கையை பற்றி எதற்காக பயம் வந்தது? பொருளாதாரத்தை பற்றிய பயம் இருக்கின்றது. அருளாதாரம் நீங்கிவிட்டால் உங்களுக்கு பொருள்கள் என்ற பயணம் இல்லை. அருள் என்பது உயிரோட்டம் உள்ளது. நான் ஒரு மனிதனாக இருக்கின்றேன் என்றால் எனக்கு உயிரோட்டமுள்ள நற்குணங்கள் இருந்தால் தவிர மனிதர்களிடையே ஒரு மனிதனாக நான் நடமாட முடியாது. ஒரு கொலைகாரனாகவோ ஒரு கொள்ளைக்காரனாகவோ பெருமை கொண்டு அடிச்சாட்டியங்கள் செய்யக்கூடியனாகவோ என்னுடைய பணம் என்ற ஒன்றை கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். செய்துவிட்டு அவர்கள் துன்பக் குரலில் இருக்கும் பொழுது ஏன் இப்படி செய்கின்றா என்று கேட்கும் பொழுது அந்த கல்வலை ஒன்றாலும் என்னை தடுத்து விட்ட முடியாது என்று கூறக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெருமை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது அடிப்படையாக நமக்கு இருக்கின்றது. நாளைய நிலை ஒன்று உங்களுக்கு ஒரு நிலை வரும் பொழுது பணம் என்ற ஒன்று, பொருள் என்ற ஒன்று அதிகரிக்கும் பொழுது பெருமையின் கூடவே வரும். பெருமை கொள்பவர்களை மனிதர்கள் நேசிக்க மாட்டார்கள். காரணம், இறைவன் நேசிக்க மாட்டான். நம் இனம் புரியாத ஒரு விருப்பம் ஏற்படும். ஆனால் நமக்கோ அதுதான் வாழ்க்கையின் மதிப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கெட்ட சக்திகள் நேசந்து கொண்டிருக்கின்றன. நன்மையான சக்திகளுக்கும் தீமையான சக்திகளுக்கும் இடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கெட்ட சக்திகள் நாம் மிஸ்விடக்கூடாது, நல்ல சக்திகள் நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும். நன்மையான சூழ்நிலைகளில் நான் வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் இதனுடைய இந்த விருப்பத்தை கொண்டிருக்க வேண்டும். இறைவனால் அனுமதிக்கப்பட்டது நன்மையானவை அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இறைவனால் விளக்கப்பட்டது தீமையானவை அனைத்தும் உங்களை விட்டு விளக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டில் உங்களுக்கு எது வேண்டும் என்பது உங்களுடைய மனதில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுகமானது அவ்வளவு உங்களுக்கு வேண்டும். உங்களுக்கு என்று இருக்கும் பொழுது நீங்கள் சமுதாயமாக வாழ விரும்புகின்றீர்கள். உங்களுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தத்திற்கும் வேண்டும் என்று விரும்புங்கள். இவ்வளவுதான் நம்முடைய பிரார்த்தனை. எனக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது ஒரு சமுதாயத்திற்கு தேவையானதை தவிர ஒரு தனி மனிதனுக்கு தேவையானது இல்லை. சுகம் வேண்டும், எல்லோருக்கும் சுகம் வேண்டும் இருக்கின்றது, சுகம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது பிரார்த்தனையாக இல்லை. சுகம் வேண்டும் என்று நீங்கள் யாரை பார்க்கின்றீர்களோ அவர்களுக்காக சுகம் விரும்புங்கள், நல்லா இருப்பீங்களான்னு கேட்காதீங்க. யாருமே நல்லா இல்லை, அவரும் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவேன். நல்ல பேச்சு பேசுன காரணமாக அது அவருக்காக அனுமதிக்கப்படுகின்றது. நான் கேட்கிறேன் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன்னு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய போறேன்? அதுக்கு முற்கூட்டியே அவர்களை பற்றிய ஒரு இலக்க குணத்தோடு ஒரு பார்வையில் தெரியும், அவர்கள் எந்த அளவில் இருக்கின்றார்கள் தெரியும். பெருமை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள். கஷ்டத்தோடு நடக்கக்கூடியதும் தெரியும், உடல் வருத்தங்களோடு இருப்பதும் தெரியும், அவர்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள். மனக்குறைகளோடு அவர்களுடைய கண்களை பார்த்தால் தெரியும் அவர்களுடைய பணிவு எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் பிரதித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். அதை பார்க்கும் பொழுதும் அவர்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள். வீணாக வெட்டியாக ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், ஐ எம் குட், இந்த மாதிரி வார்த்தைகள் தன்னுடைய மனசிலிருந்து வராமல் வெறும் வார்த்தைகளாக சடங்குகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்கிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மற்ற மனிதர்களிடம் உங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவர்களுக்கும் உங்களிடம் எந்த தேவையும் கிடையாது. முதலில் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது கூட அவரவரும் தன் தன் நன்மையையும் சுகத்தையும் பார்த்து கொண்டிருப்பார்கள் தவிர அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் பிறருடைய நன்மையும் சுகத்தையும் நிச்சயமாக பார்க்க மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஊர்லகத்திற்கு நான் நன்மை செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக இல்லை. நன்மை செய்யக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ள முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கைகால்கள் வலிக்கின்றன, யார் என்னை கைகால்கள் நீக்க முடியும்? கைகால்கள் வலி நீங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. இது வேலை செய்யக்கூடிய உயிரோட்டமுள்ள ஒரு எண்ணம். ஏனென்றால் உயிரளிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்றது. தீமைகளிலிருந்து நான் விலக வேண்டும், நன்மைகளின் பால் பெருக வேண்டும், எனக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படக்கூடாது, இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று என் மனம் இருக்கிறது. அந்த மனதில் இருக்கிறது, அதனை அமைத்தது யார்? நானோ இதனை எவ்விதமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும், நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணத்தில் இருக்கும்பொழுது முடியாது என்ற சூழ்நிலையில் நான் ஆகிவிட்டேன். எனவே எனக்கு இதுதான் வாழ்க்கை போலும் என்று என்னை நானே நொந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை தவிர என்னால் சாதிக்கக்கூடிய எதுவுமே இல்லை. உள்ளத்தில் இருக்கின்றது நான் சுகமாக வாழ வேண்டும், ஆனால் வழி இல்லை. வாழ வேண்டும் வழி இல்லை. உங்களுக்கு வழி இல்லை, வாழ வேண்டும் என்று கூறுபன் யார் என்பதை கேளுங்கள். வழி இல்லாத நீங்களா நான் வாழ வேண்டும் என்று அதனை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, இருக்கக்கூடிய வழியை அடைக்கக்கூடிய அளவுக்கு நான் வேறு வழி இல்லையே என்று என்னை மூடிவிட்டு நான் துன்பத்தில் ஆகிவிடுகின்றேன். இதுதான் எனக்கு கதி என்று நான் ஆகிப்பேன், எனக்கு நானே ஆக்கிக் கொள்கின்றேன். அப்படி இருக்கும்போது சுகமாக வாழுங்கள் என்று அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்களா? நல்ல வார்த்தையாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் கொண்டு வந்தீர்களா? அல்லது நன்மைகள் நாம் இறைவனிடமிருந்து மட்டும்தான் என்று உங்களுடைய எண்ணம் இருந்தால் அந்த இறைவன் உங்களுக்கு விதித்திருக்கின்றான் உங்களுடைய உள்ளத்தின் உணர்வாக என்பதை நாம் என்று அறிய வேண்டும். உள்ளத்தை நீங்கள் கோயிலாக கொள்ளாத வரையில் இறைவனை நெருங்க முடியாது. இறைவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கவும் முடியாது. மாபெரும் பேராற்றலும் அவனுடைய ஆசீர்வாதமும் இங்கு இருக்கின்றன என்ற அந்த நம்பிக்கையும் அந்த தெம்பும் உங்களிடம் போய்விடும். உங்களுடைய கோயில்களோ மசூதிகளோ சர்ச்சுகளோ ஒரு காலம் அங்கு இறைவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் தெளிவடைய வேண்டியது இந்த காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கின்றது. நாள் நமக்காக கடந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உள்ளச்சம் கொண்டவர்களாக நாம் உள்ளத்தில் தங்க வேண்டும். அச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கின்றது. அந்த அச்சம் நீங்க வேண்டும் என்று அமைதி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்பது உள்ளத்தின் அடிப்படையை கொண்டிருக்கின்றது. உள்ளத்தின் அடிப்படையை கொண்டிருக்கின்றது. அங்கு இறைவனுடைய வாக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏற்றுக்கொள்கின்றீர்களா அல்லது இனியும் இதை பற்றி பராமரிகமாக இருக்கப் போகின்றீர்களா என்று இறைவனுடைய கேள்வி அங்கிருக்கின்றது. யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? சுகம் என்பது பொருள் இல்லை அருள், சுகம் என்பது ஒரு உணர்வு. அழகான வாழ்க்கை என்பது பொருள் இல்லை, ஆடம்பரங்கள் இல்லை, அழகு என்பது ஒரு உணர்வு. சுகமும் அழகும் மனமிக்க வாழ்க்கையில் உங்களை வாழ வைக்க நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றான். இதனை நீங்கள் அறிய மாற்றீர்கள். நான் உங்களுக்காக படைக்க இருக்கின்றேன். ஒரு இந்த சூழ்நிலை மாறும் பொழுது காற்றும் மேகமும் திரண்டு வரும் பொழுது ஆகா எவ்வளவு அழகு என்று கூறுவீர்களே, அழகு என பொருளாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே சூழ்நிலை தான், ஒரு செகண்ட்ல மாறும். அந்த காற்றும் குளிர்ச்சியும் வரும் பொழுது அந்த மண் மனமும் சேர்ந்து வரும் பொழுது ஆகா எவ்வளவு அழகான சூழ்நிலை என்று கூறக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கின்றோமே. இந்த அழகு பொருளா அல்லது அருளா என்று கேட்டால் அருள். நாம் அழகு என்பதை பொருளாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய முக அழகு, என்னுடைய உலக அழகு, என்னுடைய நடை உலை பாவனை அழகு, என்னுடைய பொருளாதார அழகு, என்னுடைய வீட்டினுடைய கவர்ச்சி, ஆடம்பரம், அலங்காரம், இவையெல்லாம் அழகு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். உங்களிடம் இருப்பவை எல்லாம் தீர்ந்துவிடும். உங்களிடம் இருப்பவை ஒவ்வொன்றுமே அறியக்கூடியது, அறிந்து விட்டது. உயிரோட்டம் இல்லாதது எதுவுமே நீங்கள் உங்களுக்கு அழகும் ஆடம்பரமும் பெருமையும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, எந்த விதத்தில் இது நியாயமாக இருக்கின்றது? உயிரோட்டமுள்ள ஒரு குழந்தை, அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மேக்கப் முகம் ரெண்டையும் பாருங்க, எது நல்லா இருக்குன்னு பாருங்க. மேக்கப்பட்ட நல்ல அழகா ஒரு குழந்தை பிறந்த குழந்தைய பெற்றிருக்கணும். அதை விடவும் ஒரு தாய் கர்ப்பமாகும் பொழுது அந்த கர்ப்பத்திற்கு முன்பு அவளுடைய முகம் எப்படி இருக்கும்? கர்ப்பமாகி புது உயிரோட்டம் அந்த கர்ப்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய வளர்ப்பு மிக்க முகம் எப்படி இருக்கும்? புதுப்பொழிவோடு நன்கு தெரிஞ்சிருந்த முகப்பூச்சிக்களையும் போட்டர்களையும் சாதனங்களையும் வைத்துக்கொண்டு நான் கவர்ச்சியோடு இருக்கின்றேன். எத்தனை நாளைக்கு எப்படி நாம் பொருளின் பக்கம் போகின்றோம்? அழகு என்பது பொருள் இல்லை, அழகு என்பது உணர்வு. அந்த உணர்வின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய மனம் அழகாக இருக்க வேண்டும், உங்களுடைய முகம் அழகாக இருக்க வேண்டும், உங்களுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், உங்களுடைய முகம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டில் எது உண்மையானது? மனத்திற்கு அழகும் தூய்மையும் தேவையா, அல்லது முகத்திற்கு அழகும் தூய்மையும் தேவையா? சோப் போட்டு பவுடர் போட்டு கிளீனாக வச்சுருக்கோம், மனசு அவ்வளோ அசுத்தமும் அலங்கலமும் இருக்குது. எது உங்களுக்கு ஆசமானது, எது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, விளக்கப்பட்டது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்த பின்னரும் நாம் தவறுவோமேயானால், மனிதர்களை பார்த்து மனிதர்களுக்கு முன்பாக நான் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது இல்லை, இறைவனுக்கு முன்பாக நீங்கள் அடக்கத்தோடும் உள்ளச்சத்தோடும் பணிவோடும் இறைவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை அவனுக்கு கீழ்ப்படிதலோடு அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை தரக்குறைவாக எண்ணாமல் கௌரவத்துறைவாக எண்ணாமல் ஒவ்வொருவரையும் நீங்கள் மதித்து பழக வேண்டும். ஆள் நடைமுறை பாவனைகள், அவர்களுடைய பொருள்கள், அவர்களுடைய நிறங்கள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள், இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு மதிக்க வேண்டும், என்னை மதிக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக மதிப்புக்கும் கண்ணியத்திற்கும் இறைவன் இறைவன் ஒருவனைத்தவர் இல்லை என்பதை உங்களை மனதில் கொள்ள வேண்டும். எனக்கும் மதிப்பும் மரியாதையும் வேண்டுமென்றால் நீங்கள் இறைவனுக்கு நிகராக ஆக விரும்புகின்றீர்கள். இந்த ஒரு பாவத்தை ஒரு காலம் மன்னிக்கப் போவதில்லை என்று இவன் கூறுகின்றான். எனக்கும் மரியாதை செய்ய வேண்டும் மனிதர்கள், நான் மரியாதைக்கு உடையவனாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். பணிவுடையவனாக வாழ வேண்டும், மனிதர்களுடைய மதிப்பிற்கும் அவர்களுடைய என் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்புக்கும் பாத்திரமாக நான் வாழ வேண்டும் என்ற அந்த பணிவை விட்டுவிட்டு நான் மதிக்கப்பட வேண்டும், நினைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஊர் மக்களினை புகழ வேண்டும் என்று அந்த என்னுடைய பொருள் அடிப்படையிலும் அதிகாரத்தின் அடிப்படையிலும் நான் வாழக்கூடிய அந்த நிலையில் நிச்சயமாக இறைவன் நமக்கு எழுப்பவனாக இருக்கின்றான். இறைவனுடைய விருப்பத்திற்கு நாம் உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று அவனுடைய விருப்பிற்கு உரியவர்களாக நாம் மாறிவதிலிருந்தும் நம் இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவன். நம்மிடம் இருப்பது அனைத்தும் தீர்ந்துவிடும். இறைவனுடைய வாக்கு, உங்களிடம் இருப்பவை அனைத்தும் தீர்ந்துவிடும். உங்களுடைய படைப்பிலிருந்து பொருள்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் கண்கள் பார்வை மங்கும், உங்களுடைய பொருளாக இருக்கக்கூடிய காதுகள் மந்தமாகும், உங்களுடைய தோள்கள் சுருக்கமாகி வயதிகம் வந்துவிடும், உங்களுடைய கால்கள் தடுமாற்றமடையும், உறுப்புகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக அது இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதுவும் ஒரு நாள் தீர்ந்து போகும், உங்களுடைய உடலும் அடியும். இவ்வளவு உயிரோட்டம் உள்ளது படைக்கக்கூடிய அந்த நாளிலிருந்து அந்த உயிரோட்டம் பெருகி நீங்கள் வாலிபத்தை அடைந்து பிறகு முதுமை அடைந்து பிறகு மன்னிக்கின்றீர்கள், உயிரோட்டம் அங்கு நீங்குகின்றது, உங்களுடைய உடல் அங்கு மடிகின்றது. இறைவன் படைத்த படைப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றும் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் படைத்து வைத்துக் கொண்டிருக்கூடிய நான் கட்டிடமாக கட்டிடங்களும் அரண்மனைகளும் வைத்துக் கொண்டிருக்கின்றேன், இவை எனக்கு என்றென்று நினைத்திருக்கும் என்று எண்ணுகின்றோம். எந்த அடிப்படையை கொண்டு உங்களுடைய ஆதாரம் என்ன? எத்தனையோ பாடல்கள் இந்த கிணறுகள் மாளிகைகள் உலக அளவில் இன்றும் இருக்கின்றன. பாடல் போய் ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இருந்தது, இப்படும் தாஜ்மஹால் தன்னுடைய வனப்பை இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் அதுவும் அடியும். உலகத்தில் பிரசித்தி பெற்ற அவ்வளவு இடங்களும் அழியக்கூடியவை, அவ்வளவு கட்டுமானங்களும் அழியக்கூடியவை, அவ்வளவு உயரமான இடங்களில் நீ வைத்துக் கொண்ட சின்னங்கள் அவ்வளவும் அழியக்கூடியவை. இவற்றின் பெருமையும் சொல்கின்றோம். உயரமான கட்டிடம் எங்களிடம் இருக்கின்றது, உயரமான சிலையங்களும் இருக்கின்றது. உயரமான இடத்தில் எங்களுடைய கோபுரங்கள் இருக்கின்றன என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். மலைகள் ஒரு நாள் தூள் தூளாக பறக்கும், கொட்டப்பட்ட பஞ்சை போன்றாகிவிடும், தூசிகளாக மாறும். அந்த நாளில் உலகம் அழியப்படி நாள் என்று ஒவ்வொருக்கும் தெரியும். அது இன்றும் அறிந்து கொண்டிருக்கின்றது. பூகம்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, கடல்களும் வற்றி போகும், கடல்களும் பற்றி எரியும். அந்த சூழ்நிலையும் நமக்கு தெரியும். எத்தனையோ இடங்களில் கடல் காற்று கூட பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது, கடலும் எரிந்திருக்கின்றது. இவை எல்லா பக்கங்களையும் எடுத்துச் சொல்லும் ஆனால் நம்முடைய கதி என்ன என்பதை பாருங்கள். நாம் இதனை எதிர்பார்க்கலாம், அதனை நிறுத்திவிட முடியாது, அது நிகழும் காலத்தில். எவையெல்லாம் மனதில் இருக்கின்றதோ அவ்வளவும் சாத்தியம் இறைவனுக்கு என்பது எண்ணங்கள். எவையெல்லாம் மனதில் இருக்கின்றதோ அது மட்டும்தான் உங்களுக்காக நிறைவேற இருக்கிறது என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு எதிரான ஒரு கேடு இருக்குமானால், எனக்கு இதுதான் கதி என்று அந்த கேடு இருக்குமானால், நிச்சயமாக அது நிகழ இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும், மேலோங்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், அந்த விருப்பம் இறைவன் அமைக்கும். நான் என்னுடைய உள்ளத்தில் தங்கியிருந்தால் தவிர, என் இறைவனோடு நான் கலந்து வந்தால் தவிர, அந்த கவனத்தோடும் பணிவோடும் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே எனக்காக முற்கூட்டி அறிவிக்கப்படக்கூடிய ஒரு முன்னறிவிப்பாக, நற்செய்தியாக இருக்கின்றது, அல்லது எனக்கான எச்சரிக்கையாக இருக்கின்றது. நன்மையான எண்ணத்தோடு இருக்கும்பொழுது நற்செய்தியாகவும், எனக்கு உள்ளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்சியான எண்ணமாக இருக்கும்பொழுது அது எச்சரிக்கையாகவும் இருக்கின்றது. இந்த இரண்டில் நீங்கள் எதனை தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால், எது எச்சரிக்கையாக இருக்கின்றதோ அதனை நான் முதலில் தேர்ந்தெடுக்கின்றேன். என் இறைவனே என்னை மன்னிப்பாய். அப்படி என்றால் என்னுடைய மன்னிப்பிற்கு நான் என் உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேனா, அல்லது வெளியில் நானாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களுக்குள் சென்று இங்குதான் இறைவனுடைய இல்லம் என்று கூறி பூசாரிகள் நம்மையும் முன்னோர்களையும் வெளியிருக்கிறார்களே, அந்த இடங்களுக்கு நாம் செல்வோமா? மனசார மன்னிப்பு கேட்கணுமா, அல்லது மனசை விட்டுட்டு வெளியேறி மன்னிச்சிருங்கன்னு யார்கிட்ட பேசுகிறோம்? உங்களுடைய மனதிற்குள் அறிவிக்கப்படுகின்றது நீங்கள் பாவிகள் என்று, உங்கள் மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது குற்றவாளிகளாக நாம் இருக்கின்றோமே என்று. ஒவ்வொருடைய மனதிற்கும் தெரியும், நிச்சயமாக நாம் குற்றங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், இனியும் பாவங்கள் செய்யத்தான் செய்வோம். அந்த அளவுக்கு உடலில் தேம்பிருக்கின்றது. இதிலிருந்து மீண்டு விட்டால் கூட, இனிமேலாவது நீங்கள் ஒழுங்காக இருப்பீர்களா என்று கேட்டால், அப்பொழுதும் அரைகுறை மனதோடு ஒழுங்காக இருப்பேன் என்று கூறுவதை தவிர, நிச்சயமாக நான் ஒழுங்காக இருப்பேன் என்று கூறுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் தான் இருப்போம். அந்த அளவுக்கு உடல் சுகத்தையும் மனச்சைகளையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, இந்த காரணமாக நான் எவ்வளவு பாவங்கள் செய்துவிட்டேன், இனிமேலாவது பாவங்கள் செய்யாமல் இருப்பீர்கள் என்று கேட்டால், ஒரு காலம் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று போய்விட வேண்டாம். நாம் மீண்டும் அந்த பாவங்களின் பக்கம் மீள்பவர்கள் தான், மனச்சைகளின் பக்கமும் மனக்கேர்வின் பக்கமும் மீள்பவர்கள் தான். இது எத்தகைய சந்தேகமும் வேண்டாம். என் இறைவனே நீ பாதுகாப்பாயாக, எங்களை தூய்மையாற்பாயாக என்று உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பணிவோடு உங்களுடைய முறையீடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புகிறதனால் உங்களுடைய உள்ளத்தில் நன்மையான செய்திகள் அனைத்தும் இருக்கின்றன, அனுமதிக்கப்பட்டது. தீமையான செய்திகள் அனைத்தும் இருக்கின்றன, விளக்கப்பட்டது. எதனை இறைவன் நடக்கிருக்கின்றனோ அதன் மீது நாம் ஆசை கொண்டு விட்டோம், இச்சை கொண்டு விட்டோம், அதிலிருந்து மீற முடியாது. இப்பொழுது நாம் இறைவனம் கேட்கின்றோம், எங்களை தூய்மையாக்கி கொடு இறைவனே, எங்களுடைய மனதை தூய்மையாக்கி கொடு. பெருமை என் உள்ளத்தில் ஓடிப்போனது வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றான். நம்மால் நீக்கிக் கொள்ள முடியாது. இறைவனே நீ எனக்கு உதவிட்டு இவ்வளவு பணிகள்தான் இறைவன் உங்களிடமிருந்து வேண்டுவது, வேறு எதுவுமே கிடையாது. எண்ணங்கள் வானங்களிலும் பூமியிலும் நமக்காக சக்தி திருச்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அது விளைய இருக்கின்றது. அதற்கு முன்பாக நமக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது, உங்களுடைய மனதில் அமைதி இருக்கும் பொழுது நல்ல காலம் உங்களுக்காக இருக்கின்றது. உங்களுடைய மனதில் ஒரு கவலையோ பயமோ இருக்கும் பொழுது நிச்சயமாக துன்ப காலம் நம்ம சுழன்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எந்த விதத்திலும் அறிய தவற வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் உள்ளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களை நிற்பவை யாவும் தீர்ந்துவிடும். பொருள்களை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உடல் நம் வாழ்க்கை உட்பட வெறும் உடலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மனதை நம்பி வாழவில்லை. உடலுக்கு சுகத்தை நாம் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம், மனதுக்கு சுகம் வேண்டும் என்று ஒருவரும் விரும்பவில்லை. கஷ்டமான துன்பங்கள் ஏற்பட்டுவிட்டால் தவிர, அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் அது நீங்க மீண்டும் நாம் உடல் சுகத்தின் பக்கம் கொள்கிறேன் சுகங்களின் பக்கம் அலங்காரங்களின் பக்கம் நாம் சென்று விடுகின்றோம். இந்த நிலையை மட்டும் நாம் இன்று கவனித்துக் கொள்வோம். உடல் மனம் இந்த இரண்டும் சேர்ந்தது மனிதன். மனதை கொண்டு மனிதன், உடலை கொண்டு மனிதன் இல்லை. அந்த இரண்டில் ஒன்று மேலானது. இது கஷ்டமில்லை, நாம் உணர்வதற்கு கஷ்டமில்லை, எந்த தடையும் இல்லை. உடலும் மனமும் சேர்ந்தது மனிதன். இந்த உடலுக்கு மேலாக மனம் என்ற ஒன்று இருக்கின்றது. அதை கொண்டுதான் அவன் மனிதனா என்பதை அடையாளம் காணக்கூடிய ஒரு பண்பு அங்கு அடங்கியிருக்கின்றது. நான் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் மனதின் சுகத்தை பார்க்க வேண்டும், மனதின் தூய்மையை பார்க்க வேண்டும். மனம் அலங்கோலமாக ஆகக்கூடாது, மனம் பரிதவிப்பிற்குள்ளாகக்கூடாது, மனம் அதனுடைய உயிர்த்தன்மையை இழந்துவிடக்கூடாது. எனக்கு நம்பிக்கை இழந்துவிட்டது என்றால் உயிர்த்தன்மை போய்விட்டது. எதனை நான் நம்ப வேண்டும்? நன்மையை நம்ப வேண்டும். நன்மையை நம்ப வேண்டும் என்பது நீங்கள் நன்மை இறந்த பிறகா அல்லது இறப்பதற்கு முன்பாகவா? இறப்பதற்கு முன்பாக. அப்படியானால் உள்ளட்சம் கொள்ளுங்கள், உங்களிடம் இருப்பவை யாவும் தீர்ந்துவிடும். இறைவனமிருந்து இருப்பது உங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும், உங்களிடம் இருப்பவை யாவும் தீர்ந்துவிடும். எனவே நாம் எங்கு திருப்பப்படுகின்றோம்? என் உள்ளத்தை விட்டு நான் எங்கு திருப்பப்படுகின்றேன்? நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். இப்பொழுதும் மன்னித்துத்தான் உங்களுக்கு ஒரு நன்மையான எண்ணத்தையும் அமைதியையும் கொடுத்திருக்கின்றான். அந்த அமைதி இறைவனுடைய வாக்குறுதி. நாளைய வாழ்க்கையில் இந்த அமைதிக்கான சூழ்நிலைகள் விளங்கும். மனம் இன்று அலைமாய்ந்து கொண்டிருக்கின்றது, உங்களுக்கான எச்சரிக்கை. நாளைய வாழ்க்கையில் இது சம்பந்தமான ஒரு துன்பமான சூழ்நிலை உங்களுக்காக விடைய இருக்கின்றது. நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, நான் படைப்பவன். இவ்விதமாக என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். நன்மைகளும் இவ்விதமாக என்று பொருளின் அடிப்படையில் நீங்கள் கற்பனை செய்யாதீர்கள். அதே போன்று எச்சரிக்கையும் இப்படித்தான் என்று பொருள் அடிப்படையில் நீங்கள் கற்பனை செய்யாதீர்கள். உங்களுடைய இறைவன் நிச்சயமாக உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களுடைய செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அதாவது வானங்களிலும் பூமியிலும் நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிற அந்த செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உள்ளத்திற்குரிய எண்ணம் உங்களுக்காக விடைய இருக்கின்றது. பூமியில் விளைவதற்கு முன்பாக வானங்களிலிருந்து இறங்க வேண்டும். வானங்களிலும் பூமியிலும் சேர்ந்த உங்களுடைய நாளைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான அம்சங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அது படைக்கப்படும் அந்த நாளில் நீங்கள் உங்களுக்காக எதனை சம்பாதித்தீர்களோ அது வந்து கூடி கொடுக்கப்படவில்லை. தீமையானவற்றை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நான் வானங்களிலும் பூமியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், வானங்களும் பூமியும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு. வானம் மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது, பூமி இந்த உடலோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. மனதிலிருந்து பூமி விளைய வேண்டும், வானங்களிலிருந்து பூமி விளைய வேண்டும் என்பது உண்மையானால் வானம் வறண்டுவிடக்கூடாது. வானங்களிலிருந்து துன்பங்கள் இறங்கி நான் மூடிவிடவும் கூடாது. நான் பெருமை கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பெருமைக்குரிய அவ்வளவும் வானங்கள் இறங்கி கொண்டிருக்கின்றது. சபிக்கப்பட்டவர்களாக இறைவனுடைய கோபத்திற்கு நான் ஆளானவனாக. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களில் நீங்கள் மூழ்கிட வேண்டாம், துக்கத்திலும் மூழ்க வேண்டாம், கோபத்திலும் மூழ்கிட வேண்டாம், பெருமையிலும் மூழ்கிட வேண்டாம், பொறாமையிலும் மூழ்கிட வேண்டாம், மகிழ்ச்சியிலும் மூழ்கிடாதீர்கள். அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் அவ்வளவும் உங்களை மூழ்கடிக்கக்கூடியது. சிறிய அளவில் இருக்கும் பொழுது அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சந்தோஷம் வேண்டாம், அமைதி வேண்டும். சந்தோஷம் வேணுமா அமைதி வேணுமான்னு கேட்டால் எது பெரிது அழகானது? எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடியது சந்தோஷமா அமைதியா? அமைதி. ஆனால் மனிதர்கள் நமக்கு கற்பிப்பது சந்தோஷம், எந்த நாளும் சந்தோஷம், ஹாப்பினஸ், இதுதான் வேணும். ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிக் கொள்வதும் மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன் ஃபார் த டே, விஷ் யூ எ ஹாப்பி ஜேர்னி. தவிர அமைதியாக செல்லுங்கள், பயபக்தியோடு செல்லுங்கள், நல்ல விதமாக சென்று வாருங்கள், கவனத்தோடு போய் வாருங்கள். இதெல்லாம் இந்த அமைதியிலிருந்து உருவாகக்கூடியது. சந்தோஷத்தில் அவ்வளவுமே தவறு, கவனக்குறைவாக மாறும். திடீரென்று அஸ்தமித்துவிடும் அவ்வளவு சந்தோஷமும். அந்த நேரத்தை நாம் எதிர்பார்த்தவர்களாக, அந்த நேரத்திற்கு பயந்தவர்களாக, பாவ மன்னிப்புடன் இருக்கும் பொழுது அவ்வளவும் கவனம் இங்கு இருக்கின்றது. துன்பம் வருவதற்கு முன்பாக, பல காலங்களுக்கு முன்பாக நமக்கு இங்கே விளங்கும். நம் பாதை நேர்வழியில் சொல்ல ஆரம்பிக்கின்றது, தவறான பாதையிலிருந்து நேர்வழிக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றது. இன்னும் உயர்வான பாதையும் அடைகின்றோம். ரோடுகளில் தான் அவ்வளவு ஆக்சிடென்ட்டும், உயர்வான பாதையில் அடைய வேண்டும். நம்மை பிறர் கவனிப்பார்கள், நாம் கவனிக்க தவறினாலும். ஏனென்றால் இப்பொழுது நாம் கூறுவோம், நான் ஒழுங்காக போனால் கூட அடுத்த வந்து எனக்கு எடுத்துட்டு போகலான்னு தான் சொல்லுவான். அவன் ஒழுங்காக வரணுமா இல்லையா? இறைவன் புரிகின்றான், அவர்களுடைய கவனத்தை உங்கள் பக்கம் நான் திருப்புகின்றேன், என் பக்கம் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். நீங்கள் பிரயாணிக்கும் பொழுதும் சரி, உங்கள் வீடுகளில் அமைதியாக இருக்கும் பொழுதும் சரி, என்னை அதிகமாக நினைவு கூறுங்கள். நான் உங்களுக்கு எதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றேனோ அந்த அறிவிப்பை நினைவு கூறுங்கள். அதனை நான் என்னை தவிர கொடுக்கவில்லை என்பதையும் நினைவு கூறுங்கள். ஒவ்வொரு சுகத்தையும், ஒவ்வொரு அடகையும், ஒவ்வொரு நாளைய வாழ்க்கையின் நிதானத்தையும் அமைதியையும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்குள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது அது இறைவனால் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை அறியுங்கள். நிச்சயமாக இறைவனிடமிருந்து உங்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடியதாக இருக்கின்றது. எவையெல்லாம் உங்களை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கின்றதோ அவை உயிரோட்டம் இல்லாத நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கடப்பொருள்கள், பணம் உட்பட உயிரோட்டம் கிடையாது. அது எப்போ செலவு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு உயிரோட்டம் வந்து நகருது, அப்போ தான் அதுக்கு உயிரோட்டம் கிடையாது. சேர்த்து வைக்கிற வரைக்கும் அது செத்த பணம் தான். எதுக்காக பணம் சம்பாதிக்கணும்னு கேட்டால் பதில் என்ன? செலவு செய்யறதுக்கானே. எதுக்காக செலவு செய்கிறோம்? கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுக்காக. பணத்தை நிறையா சம்பாதிக்கணும், செலவு செய்ய மாட்டேன், சேர்த்து வைப்பேன். உங்களுக்கு எதுக்கு பணம்? சேர்த்து வச்சுட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன்னு சொன்னால் எதுக்கு பணம்? கஞ்சத்தனமும் உலோபித்தனமும் இருக்கும் வரையில் அந்த பணத்திற்காக நீங்கள் சம்பாதித்த அவ்வளவு முயற்சிகளும் உங்களுக்கு கேடாக அமையும். பணம் சம்பாதிப்பது செலவு செய்ய வேண்டும். அந்த பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். பணத்தை உங்களுக்கு கொண்டு வந்தானே அந்த குணத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். பணம் குணத்திற்கு கீழாக மாற வேண்டும். குணத்திற்கு மேலாக பணமாக இடக்கூடாது. பணத்திற்காக நான் எந்த அளவுக்கும் கீழே தாழ்ந்துடுவேன் என்ற அளவு பெறக்கூடாது. உங்களுடைய மனம் பணத்திற்காக பரிதவிக்க வேண்டாம். குணத்திற்காக இறைவனிடம் பணியற்றும், அங்கு இறங்கட்டும், இறைவனிடம் கேளுங்கள். அந்த குணங்களில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. மனிதன் என்ற ஒரு எண்ணத்திற்கு அங்கு குணம் வேண்டும். பணம் வந்துவிட்டால் குணம் நீங்க வேண்டும். குணம் வேண்டுமென்றால் பணத்தின் பக்கம் மனம் போகக்கூடாது. அது உங்களை நாடி வர வேண்டும். நீங்கள் அதை நாடி போகக்கூடாது. நடக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். பணம் வாழ்க்கை அல்ல. பணம் எனக்கு கீழானது, நான் படைக்கிறேன். அருளோ இறைவன் படைத்தது. உணவு வேண்டும் என்று கேட்காத வரையில் உணவு பணத்தின் மூலமாக என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். பணம் இல்லாமல் எப்படி உணவு என்பது? பணம் கொடுத்ததும் விவசாயிகள் உங்களுக்காக அதை பயிரிட்டு உங்க அடுத்த உணவு தர்றாங்களா? அல்லது அதுக்கு முன்பாகவே இறைவன் உங்களுக்காக அந்த பயிர்களை எல்லாம் அமைத்து விட்டானா? நீங்கள் பங்கு வைத்துக் கொண்டு பணத்தை தாண்டினீர்களா? அவர்களிடமிருந்து பசிக்கிற உணவுக்கு பயிற்சிக்கு உணவு தர மாட்டேன், பணத்தை கொடு, அதன் பிறகு உணவு செய்கின்றேன் என்று அமைப்பது யார்? நாம் தானே. பணமா உணவா எது வேண்டும் என்று கேட்டால் பதில் பணம் தானே. அதனால பணத்தை வச்சுக்கணும், உணவு கிடையாது. எவ்வளவு எல்லாம் பணம் வச்சுக்கோங்க. இது சாப்பிட்டா இந்த கேடு வந்துடும், கொலஸ்ட்ரால். அது சாப்பிட்டால் சுகர். எது சாப்பிடணும்? எதையும் சாப்பிடக்கூடாது. ஒழுங்கா நல்லா இருக்கிறது உடம்பு சாப்பிட்டா உடம்பு வெயிட் போட்டுரும். வெயிட் போட்டால் நான் அழகா இருக்க மாட்டேன். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது உங்களுக்காக காட்டக்கூடியது அது கொச்சி மாதிரி இருக்கணுமா அல்லது கொடுகுறன் இருக்குமா கேட்டால் கொடுகுறன் இருக்கணும். வளர்ந்த பிறகு ஏன் அறிவு சொல்லுது? அது நல்லா இல்லை, இரும்பு மாதிரி கையில் வச்சுக்கணும், கொச்சி மாதிரி இருக்கணும், அதான் அழகுன்னு சொல்லும். எந்த அளவுக்கு இவர்களுடைய பொருள் அடிப்படையிலான வாழ்க்கை, இவர்களை தரங்கெடுத்த ஒரு வாழ்க்கையில் அமைத்து விட்டு உடல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி இருக்கணும். இங்கு இறங்கி புரிகின்றான். அழகான உணர்வோடு வாடுங்கள், முக மலர்ச்சியோடு வாடுங்கள், உள்ளத்தின் செழிப்போடு வாடுங்கள். நான் படைத்த உணவுக்கு அதற்கு நீங்கள் கெட்ட காரணம் காட்டாதீர்கள். உங்களுக்காக நான் படைப்பதை இவ்வளவு தரக்கூடிய வகை என்று வைக்கலாம். காரணம் பணம் என்ற ஒன்று போனதன் காரணமாக உள்ளம் கெட்டுவிட்டது, குணம் கெட்டுவிட்டது, உணவும் கிடையாது. உணவு என்று மட்டும் நீங்கள் வந்திருக்கிறனால் உங்களுக்கு வெயிட்டும் போடாது, அழகும் இருக்கும். எல்லா உணவுகளும் உங்களுக்கு ஏற்புடையதாகவும் இருக்கும். எந்த உணவும் எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, அது எனக்கு பாதகமாக ஆகிவிட்டது, இந்த உணவு எனக்கு கேடாக ஆகிவிட்டது என்று கூறுவதற்கில்லை. உங்களுக்கான ஜீரணம் அழகாக இருக்கும். அதில் உங்களுக்கான மன ஆறுதலும் மன ஆற்றலும் பெருகும். உள்ளத்தின் சுகத்தில் நீங்கள் வாழ்வீர்கள், வீடுகளில் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துருப்பது ரோடுகளில். உங்களை வீடு பிடிக்குமா ரோடு பிடிக்குமான்னு கேட்டால் வீடு. அப்படி என்றால் காலையில் எழுந்திரிச்சு வெளியில் போகிறது தான், ரோட்டில் அலைஞ்சிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றது தான். மறுநாள் காலையில் திரும்பி அலையிறதுக்காக வேண்டி கொஞ்சம் தூங்கிட்டு எழுந்திரிக்கணும். அவ்வளோதான் நமக்கு வாழ்க்கை. இதுக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். மனசு என்ன இருக்குது? சீமான்களாக வாழ்ந்துட்டுருக்கா அல்லது சீரழிஞ்சி வாழ்ந்துட்டு இருக்குதா? சீமான்களாக வாழணும். சீமானுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அர்த்தமில்லாமலே ஒரு வாழ்க்கையை விரும்புகின்றேன். இப்படி இந்த மறைவானதை நீங்கள் விரும்புங்கள். யாருக்காவது வேலை செய்து பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்காது. ஆனால் இதுதான் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கணுமே, எந்த நியாயத்தை கொண்டு? ஒருவருக்கும் வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு பிடிக்கும் நமக்கு, காரணம் சண்டே. நாளைக்கு தூங்க போகும்போதே கவலை வந்துடும், கஷ்டம் வந்துடும். என்ன விடிய போகுது, வேலைக்கு போகும். தரிசனம் படுத்த 6 நாட்களும் சுகமான வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். விரும்புங்கள், இப்பொழுதாவது விரும்புங்கள். சுகமான வாழ்க்கையை வீடுகளில் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். ரோடுகள் வாழ வேண்டாம். ரோடு நாய்க்குரியது, வீடு மனிதனுக்குரியது. இப்போ மாறி போச்சு. நம்ம ரோட்டுக்கு போயிட்டோம், வீட்டை நாயை வச்சுட்டு போட்டிட்டோம். எந்த அளவுக்கு நம்முடைய கதி கலங்கி விட்டது என்பதை பாருங்கள். அதோ கதியாக ஆகிவிட்டோம். மனிதர்களை பின்பற்றியதன் காரணமாக மனிதர்களுடைய வீணான பேச்சுக்களையும் அலங்காரங்களையும் அவர்களுடைய கேடுகளையும் பின்பற்றியதன் காரணமாக உள்ளத்தில் இறைவன் இல்லை. காரணம், நாம் உள்ளத்திலிருந்து வெளியேறிவிட்டோம். அங்கு மனிதர்கள் கட்டிய கட்டிடங்கள் மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள். மசூதிகளும் சர்ச்சுகளும் கோயில்களும் மனிதர்கள் கட்டியது. உள்ளத்தை இறைவன் அமைத்தான் எனக்காக, தனக்காக வேண்டி. அங்குதான் உங்களுடைய பிரார்த்தனை ஆரம்பமாகின்றது. அங்குதான் உங்களுடைய தேவைகள் ஆரம்பமாகின்றன. அங்குதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த அம்சமும் அறிவிக்கப்படுகின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றி எப்படி நாம் திசைப்பட்டோம்? அகக்கண்ணை விட்டுவிட்டு புறக்கண்களில் இழைந்தோம். ஏன் திரும்புங்கள்? இப்பொழுதுதான் உங்களுடைய அவ்வளவு கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்று இறைவனுடைய வார்த்தை இருக்கின்றது. சுகமாகின்றது, எந்த நோயும் கிடையாது உங்களுக்கு. சுகம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது நோய் கிடையாது இருக்காங்க இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அதுக்கு எனக்கு கேன்சர்னு சொல்லட்டும், கிட்னி ஃபெயில்னு சொல்லட்டும், லங் ஃபெயில்னு சொல்லட்டும், லிவர் ஃபெயில்னு சொல்லட்டும், எது வேணாலும் சொல்லட்டும், சுகம் என்ற ஒன்று தானே இறுதியாக. இதற்கு ஏது டயக்னோசிஸ்? சுகம் வேணுங்கிறதுக்கு டயக்னோசிஸ் ஏது? வேணுமா வேண்டாமா? வேண்டும் சொல்லும்போது பிரார்த்தனை முடிஞ்சு விட்டது, வேற என்ன? அதுக்கப்புறமா என்ன காரணம் தெரியல என்று. எப்பொழுது நாம் காரணம் கேட்டோமோ அப்பொழுதே நமக்கு விடிவு காலம் இல்லை. என்ன வேணும்னு கேட்டால் காரணம் என்ன? நான் காரணத்தை சரிப்படுத்திப்பேன். அதனால் காரணம் இருக்குது, அதான் காரணம் சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது எல்லா காரணத்தையும் சொல்லிட்டாரு. இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன, டயக்னோஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது தானே? ஒரு மாரடை போகிறது அங்கே தான், ஹாஸ்பிட்டலுக்கு போதும் மாரடை போகிறது, அங்கே தான் இறந்து போகிறது. வீட்டில் மாரடை போகிறதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட ஓடுங்க, அங்கே அவர் காப்பாற்ற போகிறார். உயிர் காக்கக்கூடியவர் அங்கே தான் இருக்கார், கடவுள் அங்கே தான் இருக்கார். அங்க அனுமதிக்கப்பட்ட பிறகு ஹார்ட் அட்டாக் வந்து சாவடங்களா இல்லையா? இல்லையா? அங்கதான் சாவம் நடக்குது, கூட அங்கதான் நடக்குது, வேலைங்க நடக்குது. அங்க போய் சேர்த்ததுக்கு அப்புறமா வலி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொன்னா, வீட்டுல இருக்கும்போது வலி வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னீங்க, ஹாஸ்பிட்டல்ல வலி வந்தா எங்க போகணும்? ஏன் வைத்தியம் பண்ணலாங்க? ஏன் சாகத்தை அனுமதிச்சிங்க? உங்கள்கிட்டயே தானே இருந்தாரு. ஏன் நம்ம கேட்டோம்? வீட்டில் இருந்துட்டு வழி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலை, இறந்து போயிட்டா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்தா அங்கே படிக்க வச்சுருப்பாங்களே, நீங்கள் கொண்டுட்டீங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு அங்கே வழி வந்து சேர்த்தா டாக்டர் வந்து கொண்டுட்டாங்க அர்த்தம். இறந்து விட்டார், கடினமாக போராடினார் டாக்டர், கடினமாக போராடினார், இறந்து விட்டார். மக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாத விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறேன், எப்படி படைக்க முடியும்? செய்ய வேண்டியது செஞ்சாலும் படைக்க முடியும். நமக்கு கேட்கறதுக்கும் வர்க்கு இல்லை, அவங்களுக்கே தான் டாக்டர்களுக்கு தான் யாரும் தெரியாது. நம்மளும் தீர்த்து வச்சிருக்கோம், அவங்க உட்காந்துட்டுருக்காங்க, அவ்வளோதான். பெருமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் அந்த பெருமைக்கு அடிபணிந்த நாமும் என்ன அழகான சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு அடிபணியக்கூடிய சமுதாயமாக மாறுங்கள். சுகம் வேண்டும். டாக்டர்கிட்ட போறீங்க, என்ன டயக்னோசிஸ் கேட்பீங்களா? சுகம் கிடைக்குமானு கேட்பீங்களா? கேட்டால் என்ன டயக்னோசிஸ், காரணம் என்ன? செத்ததுக்கு அப்புறம் என்ன காரணம் தான் கேட்பாங்க. தீவிரம் ஏன் சதம் கொடுக்கல, ஏன் நீங்க அவரை வாழ வைக்கணும்னு கேட்க மாட்டாங்க. நாங்க தான் உயிர் காக்கணும்னு சொன்னீங்களா, எதுக்காக நீங்க சாகரிச்சீங்கன்னு கேட்கணும். அவர் செத்து போயிட்டாரு, சாகரிச்சீங்க, செத்து போகல, சாகரிச்சீங்க. மருந்துகளும் மாத்திரைகளும் கொடுத்து உங்களை சாகரிச்சார்கள். உங்களுக்காக உணவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா, மருந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் கேளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தெய்வ இல்லமாக மாற்றாத வரையில் கபோதிகளாக கட்டடிந்து செய்யக்கூடிய அந்த வார்த்தை தான் நமக்காக உண்டு என்பதையும் அஞ்சு கொள்ள. குருட்டு கபோதிகளாக, செவட்டு பிணங்களாக, ரோடுகளில் தட்டடையக்கூடிய வாழ்க்கையைத்தான் நமக்காக நாம் இழுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அஞ்சிக் கொள்வோமாக. உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், இறைவனோடு கடந்து விடுங்கள், வெளியில் வராதீர்கள். உங்களுடைய கட்டிடங்கள், நீங்களாக நிர்மாணித்துக் கொண்ட கட்டிடங்களில் இறைவன் இருக்கின்றான் குழந்தைகள். இங்கு வேண்டுமா வேண்டாமா என்று மட்டும் உங்களுக்கு கேள்வி கேட்டால், நிச்சயமாக எனக்கு இங்கு வேண்டும், இந்த இருதயத்தில் வேண்டும், என் மனதிற்கு வேண்டும், என் மனதிற்கு சுகம் வேண்டும், கடவுளை கூட என்று இங்குதான் அடித்துக் கொள்வீர்கள். அங்கல்ல, அந்த சென்ற பிறகும் கூட கண்ணை மூடிக்கொண்டுதான் நீங்கள் பார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கட்டிடங்கள் இறைவன் இல்லை, கண்ணை மூடும் பொழுது உலகமே இருந்துவிட்டது. என் உள்ளம் அந்த கண் அகக்கண் திறக்கின்றது. அங்கு நான் என் இறைவனோடு பிரார்த்திக்கும் பொழுது கண்ணை மூடி பிரார்த்தித்தால் எனக்கு மனசுக்கு அமைதி இருக்கிறது. கண்ணை திறந்து பிரார்த்தித்தால் நிச்சயமாக அமைதி கிடையாது. ஏனென்றால் கண்ணை திறந்து விட்டால் இவை எல்லாம் இறை குடங்களாக கிடையாது. கண்ணை மூடிவிட்டால் இது ஒன்று மட்டும்தான் இறை இல்லமாக விளங்குகின்றது. எந்த நாளும் அங்கு நீங்கள் சென்றீர்கள், உங்களுக்கான தெளிவான பாதை அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் ஆற்றல் உங்களுக்கு வேண்டும் என்றால் தெய்வ உள்ளமாக இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில், புனித இல்லத்தில் தங்குங்கள். இனியும் கோயில் மசூதி சற்று பூஜரும் நமாஸ்திரிகளும் போயிட்டிருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நல்லறிவு இருந்தும் புறக்கணித்ததன் காரணமாக எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எதிர்பார்த்து என்று கவலை கொண்டிருக்கின்றோமோ அது புயலாக மாறி நம்மை மூழ்கடிக்கக்கூடிய அந்த நாளில் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது நிச்சயமாக நாம் உங்களுடைய நம்முடைய இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்களும் இல்லை, அங்கு இறைவனும் இல்லை. இப்பொழுது நாம் திரும்புகின்றோம், நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். என் இறைவனே, நீ எனக்காக எதனை என் உள்ளத்தில் அமைத்திருக்கின்றாயோ அது எனக்கு பிரத்யேகமானது, எனக்கு பிரசன்னமானது. மற்றவர்களுடைய இருதயங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் தனித்தனி படைப்பாக இவன் அமைத்திருக்கின்றான். அழகான நாளைய வாழ்க்கையின் சுகங்களாக அதில் உங்களுடைய மனம் லயித்து நிற்கட்டும், நிலைத்து நிற்கட்டும், அது சின்னமாக அமையட்டும். அங்கு உங்களுடைய பிரார்த்தனை இப்பொழுது நிறைவேறிவிட்டது. இந்த பிரார்த்தனை இப்பொழுது நிறைவேறிவிட்டது. வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய இந்த நிலையில் உங்களுடைய துன்பங்கள் நீங்கிவிட்டன. ஒருபோதும் அந்த துன்பங்கள் உங்களை மீண்டும் வந்து அடையும் என்ற நிலை உங்களுக்கு ஏற்பட வேண்டாம். கவலை எப்பொழுது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கிவிட்டதோ அந்த நிமிடமே அமைதியும் திரும்பிவிட்டது. உங்களுக்கான சூழ்நிலை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. விளைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் கேடு கவலைக்குரிய சூழ்நிலையாக கிடைக்கின்றதே, அது அமைதியாக மாறும் பொழுது அங்கு அவ்வளவும் தகர்ந்து விட்டது என்பது பொருள். எனக்கான கெட்ட சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருந்தது தகர்க்கப்பட்டுவிட்டது. எனவே இறைவனுடைய இந்த அறிவிப்பின் மீது நீங்கள் அமைதியடையுங்கள். இறைவன் வாக்குறுதி மீறாதவன். சைத்தான்களும் வாக்குறுதி கொடுக்கின்றன, இல்லை இது இவ்விதமாக அமைந்துவிடும், நீங்கள் முன்பாகவே தற்காப்பு நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். டோட்டல் பாடி ஸ்கேனர் பண்ணிக்கோங்க. சின்ன நோயாக இருந்தாலும் அவர் கண்டுபிடிச்சுவேன். ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த பிறகு எனக்கு எவ்வளவு நோய்கள்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மருந்துகள் காரணமே புது நோய் உருவாகுது. மருந்துகள் காரணமாகவே முதலில் என்னுடைய கல்லீரல் கிடைக்கிறது, வயிறு கிடைக்கின்றது, ஜீரணம் கிடைக்கின்றது, பசி போய்விடுகின்றது, நாக்கு மரத்து போய்விடுகின்றது, கசப்பு ஏற்பட்டு விடுகின்றது. இவ்வளவையும் டோட்டல் பாடி ஸ்கேனர் பார்க்கவும் கிடையாது, மருந்துகளுக்கு ஆரம்பிச்சு அந்த சொல்லிவிட்டு. ஆமாம் தானே, மருந்துகளுக்கு அதனுடைய கேள்விகள் இருக்கின்றன. கேடு கிடைக்கின்ற நன்மைகளை நான் கொண்டு வருவேன் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி நாம் அதனை அங்கீகரிக்கின்றோம்? இது எப்படி நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பது புரியாத விஷயம். உலக மக்களை பின்பற்றினோம், ஒரே இறை உணர்வை நாம் மறந்தோம். தனி மனிதனாக, தனித்த மனிதனாக, தனித்துவம் வாய்ந்த மனிதனாக ஒவ்வொருவரும் அமைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனை நாம் கைவிட்டோம். மனிதர்களிடம் அதிகமாக பேச வேண்டாம், அவர்களோடு மரியாதையாக நாலு வார்த்தை அவ்வளவுதான். அதற்காக முகம் திருப்பிக் கொள்ள சொல்லவில்லை. மனிதர்களின் பெரும்பாலான பேச்சுக்களுக்கு அர்த்தமே கிடையாது. அந்த போதையில் நாம் மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் கடகலப்பாக இருக்க வேண்டும் என்ற போதைக்கு ஆளாக வேண்டாம். கடகலப்பு என்பது வாழ்க்கை அல்ல, அமைதி வாழ்க்கை. அமைதியில் நான் நாளைய வாழ்க்கையை கவனிக்கின்றேனே, அது வாழ்க்கை. அந்த நாளைய வாழ்க்கையில் எனக்காக நன்மைகள் நிகழ இருப்பது என்பதை நான் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்து அந்த நாளிலிருந்து சுகமான அந்த தருணங்களுக்காக அவளோடு எதிர்பார்த்திருக்கின்றேனே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு நியூ கிஃப்ட் ஒவ்வொரு மூச்சிலும் எனக்கு ஏற்பட போகுது, அந்த மாதிரியான வாழ்க்கை. அதனை நாம் கருத்தில் கொண்டு வாழ நம் இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும். பணம் பணம் என்ற அந்த ஒன்று பிணத்துக்கு ஒப்பானதை நீக்கிவிடுங்கள். சுகம் வேண்டும், உணவு வேண்டும் என்று கேளுங்கள். ஒவ்வொரு உயிரினமும் அதில் உணவின் பக்கமே தான். யாரெல்லாம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றீர்களோ, குடியேற்று வாழாமல் குடிகொண்டிருக்கின்றீர்களோ உள்ளத்தில், அங்கு என் இறைவனுடைய வாக்குகளின் மீது நம்பிக்கை கொண்டால் தவிர அங்கு நான் நிலைத்திருக்க முடியாது. வீட்டில் இருந்தால் போரடிக்குதுன்னு சொல்லக்கூடிய மக்களை போன்று ஒரு மனம் இவ்வளவு பாழடைந்து போய்விட்டதா என்று பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. வீட்டில் வாழ்றது போரடிக்குதுன்னு சொல்றவங்க வெளியில் போயிட்டு வர்றாங்க. வெளியில் போய் என்ன பார்த்தீங்க? பொருள் தானே, வேடிக்கை தானே, வேலை தான் பார்த்தீங்க. அந்த வேடிக்கை பார்க்க போறீங்களா? நாளைக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்க அவளோட எதிர்பார்த்து அது என்ன மாதிரியான படைப்புங்கிறது ஒரு கிஃப்ட் பார்த்து மடி கொடுத்துட்டா அதுக்குள்ள என்னதுன்னு அவளோட பார்ப்பீங்க. அந்த வாழ்க்கையை எதிர்பார்த்துருப்பீங்களா? அதுல அதிகமாக நாட்டம் கொண்டு அதிலேயே நம்முடைய வாழ்க்கையை இன்னமும் என்னுடைய குணங்களை சீர்படுத்திக் கொண்டு மிகவும் நெருக்கமாக வரக்கூடியதை இன்னும் நான் வேகமாக நான் அனுபவிக்கின்றேன், என்னை வந்து அடைய வேண்டும் என்பதை இந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்க முடியுமா? வெயில் கொடுத்துகின்றது, வறண்டு விட்டது, பூமி வறண்டு விட்டது, மழையை எதிர்பார்த்திருக்கின்றீர்கள் வேண்டும் 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 என்று. இந்த நேரத்தில் வெளியில் போய் என்ன பண்ண போகிறோம்? தண்ணியும் இல்லை, காற்றும் இல்லை, நல்ல சுத்தமான காற்றும் இல்லை, வெப்பமும் இருக்குது, என்ன செய்ய போகிறோம்? வெளியில் போயிட்டு இருந்தாலும் போக பிடிக்கிறது. உங்களுடைய மனதிலோ இது மாற வேண்டும், சூழ்நிலை மாற வேண்டும், அழகான சூழ்நிலை உங்களுக்கு வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றால் படைக்க இருக்கின்றேன், விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கனமே மாற இருக்கின்றது உங்களுடைய சூழ்நிலை, வெளியிலும் உள்ளும் புறமும். எப்படி நாம் வீணான பேச்சுக்களிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம், உள்ளத்தில் என் இறைவன் காட்டக்கூடிய அந்த காட்சியை நான் மறந்துவிட்ட நிலையில், போதையில் ஆகிவிட்ட நிலையில், குழப்பமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன இல்லை மனதில், அது மனதை விட்டு வெளியே வந்து மக்களிடம் நான் அளவலாக இருக்க வேண்டும், அளவோடு நான் வாழ்வதை விட்டுவிட்டு அலங்காரமாக வாழ வேண்டும், வேடிக்கைகளில் வாழ வேண்டும், வீண் பேச்சுக்களில் நான் ஈடுபட்ட நிலையில் அதில் எனக்கு ஒரு திருப்தி இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் பேசுவதற்கு எதுவுமே இல்லை. உள்ளத்தில் நீங்கள் உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் உறையுடமாக அமைவதற்கும் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த விசாலமான பகுதிகளில் நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். சத்தியம் ஒவ்வொன்றும் அழகானதும் நன்மையானதும் என் கையில் கிடையாது, ஆனால் வேண்டும், பார்க்க முடியாது, நான் விரும்புகின்றேன், வேண்டும். இந்த வேண்டுதலில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். நீங்கள் இப்பொழுது வாழும் பொழுது இறைவன் கூறுகின்றான் 16:96 அத்தியாயம் 16:96 வசனம், உங்களிடம் இருப்பவை யாவும் தீர்ந்துவிடும். நீங்கள் பொருள்களாக வைத்திருக்கூடிய ஒவ்வொன்றும், நீங்கள் அழகாக மதிக்கக்கூடிய ஒவ்வொன்றும், நீங்கள் பெருமைக்குரிய வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அலங்காரமும் அலங்கோலமாக மாறிவிடும். அவை காய்ந்து சருகுகளாக மாறிவிடும். இதற்கான உதாரணம் என்னவென்றால், வானத்திலிருந்து பெய்யும் மழைக்கு ஒப்பானதாக இருக்கின்றது. அது பூமியில் கலந்து அலங்காரமான வளர்ச்சி பெறுகின்றது. அதனுடைய பூக்களும் நறுமணமும் கொள்ளை கொள்கிறது. பின்னர் அவை ஒவ்வொன்றும் உதிர்ந்து காய்ந்து சருகுகளாகிவிடுகின்றது, முழுமற்ற திரளாகவும் மாறிவிடுகின்றது. அந்த மரமும் பட்டு போகின்றது. கவனித்திருக்கின்றீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு படைப்பும் அதற்கான முடிவை நோக்கி செல்லும். நீங்கள் ஒரு படைப்பை பார்த்துவிட்டால் அதற்கு அடுத்தது இதை படைத்தான் இறைவன் இன்னும் நிறைய இருக்கின்றது மறைவாக, இதன் பால் திரும்புங்கள். அங்கு உங்களுக்காக அடுத்த வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை, ஒவ்வொன்றும் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்வான வாழ்க்கைக்கு நாம் அழைத்துச் செல்லப்படுகின்றோம். அங்கு என்ன இல்லை? ஒவ்வொரு மூச்சிலும் 100 வயது வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மூச்சிலும் புதிய எண்ணம், புதிய எண்ணம், புதிய எண்ணம். படைப்பாளன் என்பதற்கு இதை விட அத்தியாட்சி என்ன செய்யும்? அந்த எண்ணங்கள் ஒன்றை கூட நான் கவனித்தது கிடையாது. அந்த எண்ணத்தை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் ஒரு சுகமான உணர்வு என்றால், உங்களை சுற்றிலும் உள்ளும் புறமும் சுகமான உணர்வுகளுக்குரிய அந்த சூழ்நிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தண்ணீர் இல்லாமல் ஒரு வாரம் கூட வாழ முடியாது, குடிக்காமல். உணவு இல்லாமல் ஒரு மாதம், 6 மாதங்கள் வாழ்ந்துடலாம். காற்று இல்லாமல் ஒரு நிமிடம் வாழ முடியாது. எது முக்கியம் நமக்கு? உயிரோட்டமுள்ள காற்று படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற புதிய காற்று, புதிய காற்று, புதிய காற்று படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சத்தியத்தினை நீங்கள் நேசிக்க வேண்டும், உண்மைதானே? அந்த உள்ளத்தின் சத்தியம், காற்று முக்கியம், பார்க்க முடியாதது. அதில் உயிர் இருக்கின்றது, அந்த உயிரோட்டத்தை நாம் கிரகிக்க வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. உணவும் தண்ணீரும் அதற்கு அடிப்படை. அடுத்தது, இந்த மூன்றும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. இதற்கப்பால் உங்களுக்கு வாழ்க்கையாக நீங்கள் என்ன தெரிகின்றீர்கள்? உங்களுடைய பெருமைக்குரியதாக முதலில் உங்களை வாழ்க்கை உயிரை பற்றி தெரியுமா? நீங்கள் பெருமைப்படுவதற்கு பெருமை என்றால் என்றென்றும் வாழ்ந்துவிடுங்கள், அதற்கு நிகரான பெருமை கிடையாது. நான் நாளைக்கு இணைக்கப் போகின்றேன் என்று நான் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதில் நமக்கு என்ன லாபம் இருக்கின்றது? எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் அறிய வேண்டும், தெளிவாக பார்க்க வேண்டும். உதாரணமாக ஒரு குண்டுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள் மூச்சு சுத்தமான மூச்சு என்று ஆக்சிஜன் கிரகிக்கின்றோம். வெளி மூச்சில் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகின்றோம். இதற்குள் கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்குதா, ஆக்சிஜன் நிறைய இருக்கா இந்த அறைக்குள்ள? வெளியிலும் காற்று கூட கிடையாது, மரம் செடிகளும் அசையல. அதனால இருக்கிற காற்று அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்குது. இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற காற்று மூச்சு காற்று அல்லது நல்ல மூச்சா கெட்ட மூச்சா இருக்கக்கூடியது? கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா ஆக்சிஜன் ஜாஸ்தியா? கெட்ட மூச்சு ஜாஸ்தி. இன்னும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த கெட்ட மூச்சு கெட்ட காற்று நமக்கு வந்து சுகவீனம் ஏற்படும் சொல்றது நம்மளுடைய அறிவு, சயின்டிபிக் அறிவு. கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்குது, காற்றுலாம் வெளியே போகணும், புது காற்று வரணும், நம்முடைய அறிவு. பேசும் பொழுது கெட்ட காற்று வருதா நல்ல காற்று வருதா? சுவாசிக்கும் பொழுது நல்ல காற்று, வெளியே வரும்பொழுது கெட்ட காற்று வருது. சுத்தமான வார்த்தையும் அழகான வார்த்தையும் பேசும் பொழுது அது உள்ளத்திற்கு புது தென்பையும் குதூகலத்தையும் பொறுக்கிறதா அல்லது உங்களை சோலை செய்கின்றதா என்று கேட்டால், கெட்ட காற்றில் நன்மையை மாற்றுவது யார்? சுகமான பேச்சாக இருக்கின்றது, மனதுக்கு அமைதியாக இருக்கின்றது, உள்ளத்திற்கு ஒரு உறுதி கிடைக்கின்றது, உள்ளத்திற்கு ஒரு குறிப்பு இருக்கின்றது, நாளை வாழ்க்கையை நமக்கு நன்மையாக அமைந்துவிடும் என்று அந்த நம்பிக்கை வருகின்றது. அந்த நம்பிக்கை இந்த பேச்சில் ஒரு நல்ல பேச்சில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் இந்த காற்று முக்கியமா அதற்கும் அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், காற்றை நல்ல காற்றாக மாற்றக்கூடிய ஆற்றல் அங்கு இருக்கின்றது. சத்தியத்தை கொண்டு வாருங்கள், இந்த சத்தியத்தின் பக்கம் வாருங்கள். காற்று விளையாண்டிய சத்தியத்துக்காக இருக்கக்கூடிய சயின்ஸ் பக்கம் போகாதீங்க. பார்த்தது மட்டும்தான் நம்புவேன், பார்க்காத நம்ப மாட்டேங்கிறான். நீ உயிரை நம்பக்கூடாது, மனசை நம்பக்கூடாது, எண்ணத்தை நம்பக்கூடாது. மனசு சாதாரண மனம் நம்பக்கூடாது, ருசியை நம்பக்கூடாது. நாக்கள் பார்க்கலாம் தவிர ருசியை நம்பக்கூடாது, ஏன்னா பார்க்க முடியாது. இப்பவும் சரி, சுகம் வேணும், சுகத்தை பார்க்க முடியாது. இந்த மருந்து சாப்பிட சுகம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அறிவு என்பது காற்று மிராண்டிகளுடையது, படிப்பு என்பது காற்று மிராண்டிகளை ஆக்கக்கூடியது. மனம் என்ற ஒன்றை வெளியேற்றிவிட்டு அங்கு காற்று மிராண்டித்தனமான இந்த சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நான் திறமை கொண்டவனாக படித்தவன் என்று அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். தவிர நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. டாக்டர்கள் ஒரு காலம் உள்ள உயிரை காப்பாற்றுபவர்கள் இல்லை. தெளிவாக தெரிந்த பிறகும் டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவர்கள் என்று எண்ணும் பொழுது நாம் அறிவை இழந்துவிட்டோம், இறைவனையும் நாம் தொலைத்துவிட்டோம், அவனை நாம் பரிகாரத்துக்குள்ளாக இருக்கின்றோம். படித்த மாதிரி தெரிந்து இப்போ நான் போய் கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே சொல்லுவாங்க. ஏன் போய் அடிச்சிட வேண்டியதுதான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது? அங்கே போயிட்டு வசதியில் போய் பேசணும். படித்தவங்களா இருக்கீங்க, நீங்கள் தான் வசதி போறீங்கன்னு சொல்லிட்டு கோயிலில் போய் பேசணும், சர்ச்சில் போய் பேசணும், முடியுமா? தான் வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ உருவத்தையும் வச்சுருக்காங்க தானே. அந்த தன்னுடைய ஹாஸ்பிட்டலில் முதல்ல பிள்ளையார் படம் தான் இருக்குது, பிள்ளையார் தான் அங்கே இருக்குது, இவர் பின்னாடி பழங்கள் தான் இருக்குது. ஆனால் வெளியில் பேசும்போது படித்தவங்க மாதிரி தெரியுதுங்க. இப்போ போய் நீங்கள் கடவுள் நம்புறீங்கன்னு கேட்பேன். மனிதர்களை நம்பாதீர்கள், ஒரு காலம் அவருடைய பேச்சுக்களை நம்பாதீர்கள். உள்ளத்தை கவனியுங்கள், அகப்பார்வை இருந்தால் உள்ளம் தெரியும். புறப்பார்வையில் உள்ளம் முடிவிட்டது, பார்ப்பதையெல்லாம் நம்பிக்கை கொள்வீர்கள், பிறகு அவன் மோசம் செய்துவிட்டான் என்று சொல்வீர்கள். கவிதமாக அல்ல, உங்களுடைய அகப்பார்வையை முடியுது யார்? புறப்பார்வையில் நீங்கள் குறைந்தவர்களே இறைவனை விட்டுவிட்டு வெளியில் கட்டிடத்தை கட்டிக்கொண்டு அங்கு இறைவன் இருக்கின்றான் என்ன ஆதாரம் இருக்கின்றது? அங்கு இறைவன் இருக்கான் சொல்வதற்கு இங்கு ஆதாரம் இருக்கிறது. நன்மைகள் யாவும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றன, இங்கு மனம் பதிவிருக்கின்றது. இறைவன் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பானா, உங்களுடைய வாய்களிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளை பிரார்த்தனைகளை பார்ப்பானா என்று கேட்டால் உள்ளத்தை பார்ப்பான் என்று கூறுகின்றீர்கள். அப்படி என்றால் இறைவன் எங்கு கவனிக்கின்றான், நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் என்பதை? உள்ளத்திலா வெளியிலா என்று கேட்டால் உள்ளத்தில். இருந்த போதிலும் தெளிவு கிடைத்த பின்னரும் ஊர் மக்களின் உலகத்தையும் பின்பற்றுகின்றோம். நிச்சயமாக ஊர் மக்கள் உலக மக்கள் அவ்வளவு பேரும் அழிப்பவர்கள். இறைவன் ஒருவனை மட்டுமே கருத்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கொண்டிருந்த இந்த கருத்தின் காரணமாக, கவனத்தின் காரணமாக இதுவரையும் நான் எவ்வளவோ நன்மை செய்திருக்கின்றேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்று கேட்டீர்களே, அந்த நிலை மாறப்போகின்றது. நீங்கள் செய்தவற்றில் மிக அழகான கொடியை கொண்டு உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றான். இப்பொழுது உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். இனி மசூதிகளோ சர்ச்சுகளோ கோயில்களோ நான் செல்ல மாட்டேன், இறைவனை உன்னிடமே நான் திரும்புகின்றேன் என்று தெய்வ உள்ளத்தில் இல்லத்தில் அந்த புண்ணிய ஸ்தலத்தில் எப்போது தங்குகின்றீர்களோ இதுவரை நீங்கள் செய்த அழகானவற்றிலிருந்து கூலியை இன்று முதலாக நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கின்றேன். அத்தியாயம் 16:96. உங்களிடம் இருப்பவை யாரும் தீர்ந்துவிடும். இறைவனிடமிருந்து இருப்பது இன்னமும் இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கின்றது. யார் நம்பிக்கை கொள்கின்றீர்களோ நீங்கள் செய்தவற்றிலிருந்து மிக அழகானவற்றை கொண்டு குறியாக கொடுப்பேன். உங்களிடம் இருப்பவை தீர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்காக வருத்தப்பட வேண்டாம். நாசமாய் போன பணம் உங்களை விட்டு நீங்கும். உங்களுடைய அறிவு உங்களுக்கு உதவாது. உங்களுடைய உழைப்பு கரைத்துவிட்டது. ஓடாய் தேர்ந்து போனதான் நிச்சயம் உடைத்து உழைத்து. மனிதர்கள் கூறுகின்றார்கள், உழைப்புதான் உயர்வு என்று. நான் ஓடாய் தேர்ந்து போய்விட்டேன். இது சத்தியம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த உண்மை சத்தியமானால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தீர்ந்து போகும். முன்கூட்டியை அறிவித்து விட்டேன். அது தீரும் பொழுது, அது உங்களை விட்டு நீங்கும் பொழுது பொறுத்துக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். இறைவனிடமிருந்து எந்த தீமையும் கலக்காத ஒன்று உங்களுக்கு வர இருக்கின்றது. ஒரு பான பாடல ஒரு சொற்று விஷம் விழுந்தாலும் விஷம் தானே. அதே மாதிரி என் மனசுல ஒரு துளி கேடோட எவ்வளவோ சேர்த்தாலும் கேடுதானே, நன்மையில் சேர்த்தாலும் பால். அதுல ஒரு துளி விஷம் விழுந்தாலும் விஷம்தான். உள்ளத்துல ஒரு துளி அளவு விஷம் கலந்துருக்குது. அதுல எவ்வளவு நன்மைகள் பட்டாலும் விஷம் விழுந்தாலும் வரும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது சுத்தப்படுத்தப்பட்டு புதுசு வரணுமா, அல்லது அதுக்குள்ள கலந்துட்டு இருக்கணுமா? ஆகவே உங்களுக்கு அவையும் அவ்வளவும் தீர்ந்துவிடும். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். என்னுடைய வாக்கு உண்மையானது. எப்போ ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு ஆகுதோ அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நீங்கள் என்றென்றும் குடும்பம் சகிதமாக வாழும் அந்த வார்த்தை தான். கொஞ்சம் சகித்து சொல்லுங்கள். நீங்கள் செய்தவற்றிலிருந்து மிக அழகியதை கொண்டு உங்களுக்கு நிச்சயமாக நான் பெரும் குடியாக தடைக்கின்றேன். அந்த பேரர் உள்ள மன்னிப்பையும் கொண்டு நீங்கள் எதிர்பார்த்துருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு இறைவனுடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டது எதிர்பார்ப்பு நிச்சயமாக அவன் வாக்குறுதி மீறாதவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் என்று நீங்கள் தங்க ஆரம்பிக்கும் தெய்வ இல்லம். இதை விட்டு அநியாயமாக வெளியேறாதீர்கள். கோயில் மசூதிகள் என்று அங்கு இறைவன் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை உங்களுக்கு. நான் இங்கே இந்த கோயில் தான், மசூதி தான், சர்ச்சு தான், அங்குதான் இறைவன் இருக்கின்றான் என்று ஒரு ஆதாரமும் உங்களிடம் இல்லை. ஆனால் உள்ளம்தான் என்பதற்கு ஆதாரத்தை இவ்வளவு கொடுத்திருக்கின்றேன். மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இன்று முதமாக முதலாக ஒளி வீசக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தினருக்குரிய இறைவனுடைய வாக்குகளை பின்பற்றுங்கள். இறைவன் உங்களுக்கு துணை புரிவான். தன் வாக்குறுதி மீறாது அந்த மாபெரும் அருளாளன், உண்மையாளன், சத்தியவான் என்பதை நீங்கள் அறிவிக்கிறானால் இன்று நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறுகிறது.